Electoral Commission.
காலை வணக்கம் நேர்களே, இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28 தேதி வெள்ளிக்கிழமை. தமிழிற்கு பராபவ வருடம் ஆவணி மாதம் 11 தேதி. இஸ்லாமியர்க்கு ஹிஜ்ரி நாட்காட்டியில் 1448 ஆண்டு ரஃபி உல் அவ்வல் மாதம் 15 நாள்.
வளர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அட்பத சங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியின் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேயர்களே. இன்றைய சிந்திக்கும் வலை நிகழ்ச்சியில் உண்மை வாய்மை மெய்மை என மனம் வாக்கு காயத்தால் பொய்யின்றி இருக்க வேண்டும். இவற்றுள் வாய்மை எனப்படுவது பொய் பேசாதிருத்தல் என்பதனை விளக்கும் திருக்குறளின் 30 அதிகாரமான வாய்மை என்னும் அதிகாரத்தின் 10 குறள். யாம் மெய்மையுடையவனாக உலகில் அறிந்தனவற்றுள் வாய்மையை விட நல்லன என்று கூறக்கூடியன பிரிதொன்றும் ஏதுவும் இல்லை. திருவள்ளுவர் தன்மை பன்மையில் அழுத்தி கூறுமிடங்களில் இதுவும் ஒன்று. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனைத்து ஒன்றும் வாய்மையின் நல்ல பெற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனைத்து ஒன்றும் வாய்மையின் நல்ல பெற. வளம் பிறப்பது மண்ணில், எண்ணம் பிறப்பது சிந்தனையில், அறம் பிறப்பது உண்மையில். உண்மை யாது? என்றைக்கும் மாறாதது உண்மை. இயற்கை நீதி என்ற சட்டம் உண்மைக்கு ஏற்ப தானாக அமைந்து கிடக்கின்றது. அது எழுதப்படாத சட்டம். நடுவுநிலைமை என்பது ஓர் அறம். இந்த அறம் பிறக்குமிடம் உண்மையாகும். எப்படி? மனிதனுக்கு வறுமை அல்லது செல்வ வாழ்வு அவன் வினையால் முன்பே அமைந்து கிடந்ததுதான். இது ஓர் உண்மை. இதை உணர்ந்தால் வறுமையை தவிர்க்கவோ செல்வம் சேர்க்கவோ நடுவுநிலைமை தவறிய வழியை கையாளவோ மாட்டோம். மெய்யுணர்வு பெறுவதற்கான துறவரத்திற்கும் உண்மைதான் அடிப்படை. உண்மையை உணர்ந்தால் அன்று துறவரத்தை கடைபிடிக்க இயலாது. இரக்கம் மனிதனுக்கு அடிப்படை உணர்வு. எனவே அது ஓர் உண்மை. இரக்கம் வளர வாழ முடியாமல் தடுப்பவை பொய்யும் பொருளாசையும். உண்மையில் பற்றுக்கொள்பவர் இவற்றை கைவிட்டு அன்பையும் அருளையும் உணர்ந்து கொண்டு அவற்றை தம் வாழ்வில் கடைபிடிப்பர். அருள் வாழ்வே துறவு வாழ்வு. உறவுக்கு ஒரு சிலரை கொள்வதும் இல்லறம். உயிர்குலத்தையே உறவாக கொள்வது துறவரம். இந்த பெரிய உறவு எவ்வாறு உண்டாகும்? உலகம் பெரிது, உயிர் பல கோடி. ஆனால் இவற்றில் எல்லாம் இருப்பது ஒரே பேராற்றல். அதுவே நிலையானது, மாறாது. ஆகவே அதுவே ஒரு சம்பொருள். நிலையாத பொருள்களில், நிலையாத உலகில், நிலையாத வாழ்வில் அடிப்படையாக உள்ள இச்சம்பொருளே. நிலையாமல் மறைவன பொருளின் வடிவமும் வண்ணமும் தன்மையுமே. ஆனால் அதில் உள்ளோட்டமாக உள்ள செம்பொருள் அழிவதில்லை. அழிவுக்கு உள்ளே அழியாமை உள்ளது. இந்த உண்மையை உணர்ந்தால் பற்றில்லை, பந்தமில்லை, சண்டை இல்லை, கலகம் இல்லை. இந்த உண்மையை காண்பதே லட்சியமாக கொண்டால் உள்ளம் அமைதியில் ஆடும், இன்பத்தில் தலைக்கும். இதை கண்டுவிட்டாலோ ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தமயம். எனவே உண்மையாக நாம் கண்டவற்றுள் எல்லாம் மிக்க நல்லது உண்மையே. இன்றைய சிந்திக்கும் வலை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் வாய்மை என்னும் அதிகாரத்தின் 10 குறள், 300 குறள். யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனைத்து ஒன்றும் வாய்மையின் நல்ல பெற. அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
வணக்கம் அன்பான நேயர்களே. இனியதொரு காலை வேளையில் வானொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்வதிலே மகிழ்ச்சியடைந்து உங்கள் அனைவருக்கும் இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைந்திட இறைவனை என்றும் பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய தினமும் இந்த நச்சிந்தனை கூறுகின்ற வேளையிலே சிறிய கதை கேட்டு சிந்திப்போம் வாருங்கள். படகு ஒன்றுக்கு பெயிண்ட் அடிப்பதற்கான பொறுப்பு ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் பிரஷ், பெயிண்ட் ஆகியவைகளை கொண்டு வந்து படகு உரிமையாளர் வேண்டிக் கொண்டதைப் போலவே பிரகாசமான சிவப்பு நிறத்திலே பெயிண்ட் அடித்து கொடுத்தார். பெயிண்ட் அடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த படகில் ஒரு சிறிய ஓட்டை இருப்பதை அவதானித்து உடனடியாகவே அந்த ஓட்டையை சரிவர அடைத்தும் விட்டார். வேலை முடிந்ததும் அவர் தனக்குரிய கூலியை வாங்கிக் கொண்டு சென்று விட்டார். அடுத்த நாள் படகின் உரிமையாளர் அந்த பெயிண்டரின் வீடு தேடி வந்து ஒரு பெருமதிமிக்க காசோலையை கொடுத்தார். அது அவர் ஏற்கனவே கூலியாக வழங்கிய தொகையை காட்டிலும் பன்மடங்கு அதிகமானது. அந்த வர்ணம் பூசியவருக்கோ மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. நீங்கள் தான் ஏற்கனவே பேசிய கூலியை தந்துவிட்டீர்களே, எதற்காக மீண்டும் இவ்வளவு பணம் தருகிறீர்கள் என்று கேட்டார் அந்த பெயிண்டர். இல்லை, இது பெயிண்ட் அடித்ததற்கான கூலி அல்ல, படகில் இருந்த ஓட்டையை அடைத்ததற்கான பரிசு என்றார் படகின் உரிமையாளர். இல்லை ஐயா, அது ஒரு சிறிய வேலை, அதற்காக இவ்வளவு பெரிய தொகை பணத்தை தருவதெல்லாம் நியாயமாகாது, தயவு செய்து காசோலையை கொண்டு செல்லுங்கள் என்றார் பெயிண்டர். நண்பரே, உங்களுக்கு விடயம் புரியவில்லை, நடந்த விடயத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சொல்லி விட்டு படகு உரிமையாளர் தொடர்ந்தார். நான் உங்களை படகுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லும் போது அதில் இருந்த ஓட்டியை பற்றி சொல்ல மறந்து விட்டேன். பெயிண்ட் அடித்து விட்டு நீங்களும் போய்விட்டீர்கள். அது காய்ந்த பிறகு எனது பிள்ளைகள் படகை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க கிளம்பி விட்டார்கள். படகில் ஓட்டை இருந்த விடயம் அவர்களுக்கு தெரியாது. நான் அந்த நேரத்தில் அங்கு இருக்கவும் இல்லை. நான் வந்து பார்த்தபோது படகை காணவில்லை. படகில் ஓட்டை இருந்த விடயம் அப்போதுதான் நினைவுக்கு வர நான் பதறிப் போய்விட்டேன். கரையை நோக்கி ஓடினேன். ஆனால் எனது பிள்ளைகளோ மீன் பிடித்து விட்டு மகிழ்ச்சியாக திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அந்த கணம் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் அளவே இல்லை. உடனே படகில் ஏறி ஓட்டையை பார்த்தேன். அது நேர்த்தியாக அடைக்கப்பட்டிருந்தது. இப்போது சொல்லுங்கள், நீங்கள் செய்தது பெருமதியற்றதொரு சிறிய வேலையா? நீங்கள் என்னுடைய பிள்ளைகளின் விலை மதிக்க முடியாத உயிர்களை அல்லவா காப்பாற்றியிருக்கிறீர்கள்? உங்களது இந்த சிறிய நற்செயலுக்காக நான் எவ்வளவுதான் பணம் தந்தாலும் ஈடாகாது என்றார். நண்பர்களே, இதிலிருந்து என்ன புரிகிறது? யாருக்கு எங்கே எப்போது எப்படி என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிரதிபலன் பாராது உதவுவோம். பிறரின் கண்ணீரை துடைப்போம். நம் கண்முன்னே தெரியும் ஓட்டைகளை கவனமாக அடைப்போம். அப்போதுதான் நமது ஓட்டைகளை அடைப்பதற்கான மனிதர்களை இறைவன் அறியா புறத்திலிருந்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் என்ற நல்ல செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்.
அடுத்ததாக சங்கடாபன் நிகழ்ச்சியில் வருவது இளந்தலைவர் நிகழ்ச்சி. நமது இளந்தலைவர்களின் தமிழார்வத்தை ஊக்குவிப்பதற்காக சங்கடாபன் நிகழ்த்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் அனைத்து சுரர்களையும் சங்கடாபத்தின் சார்பில் வரவேற்கின்றோம். இளந்தலைவர் நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்க திரு திலீபன் சுகன்யா தம்பதியினரின் மகளான செல்வி திவ்யா திலீபனின் பதிவினை கேளுங்கள்.
தேக்கும் தேன் தமிழுக்கும் சங்கநாத நேர்களுக்கும் இனிய வணக்கம். என்னுடைய பெயர் திவ்யா திலீபன். நான் உங்கள் முன் பேச அடுத்த விடயம் நாலடியார். பதினாள் கீழ்கணக்கு நூல்களில் முதலாவதாக குறிப்பிடப்படும் சிறப்பு தேடு நாலடியார். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இறந்தும் சொல்லுக்குருதி என்ற பழமொழியை கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? இதில் வரும் நாளும் என்ற சொல் நாலடியாரையும், இரண்டும் என்ற சொல் திருக்குறளையும் குறிக்கிறது. ஆளும் வேலும் பல்லுக்குருதி அளிக்கிறது. அதுபோல் நாலடியாரையும் திருக்குறளையும் கற்றவர்கள் சொல் வன்மையும் உறுதியும் பெற்றவர்கள் ஆகிறார்கள். பொதுமறை என்று புகழ் பெற்ற திருக்குறளோடு ஒப்ப வைத்து அண்ணும் சிறப்புடையது நாலடியார் என்ற கருத்தையும் இப்பழமொழி விளக்குகிறது அல்லவா? அப்படிப்பட்ட நாலடியார் நூலில் இருந்து ஒரு பாடலை பார்ப்போம். நல்லார் என தம் நனு விரும்பி கொண்டாரே, அல்லார் எனினும் அடக்கி கொழல் வேண்டும். நெல்லுக்கும் உண்டு, நீருக்கு நுழையுண்டு, புள்ளிதல் பூவுக்கும் உண்டு. நல்லவர் என்று நம்பி மிக நட்பு கொண்ட பெண் அவர் நல்லவர் அல்லர் என்று தெரிந்தாலும் பொறுத்து கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் குடிக்கிற நீரில சில நேரம் அறவெறுப்பான நுரையும் இருக்கும். அதை பொறுத்து கொண்டு நாங்கள் அடை குடிக்கின்றோம். அது போல ஒரு அழகான மலரின் பூவிதழ்களுக்குள்ள முள் போன்ற இலையும் இருக்கும். எனவே நல்லவர் என்று நம்பி மிக நட்பு கொண்ட பெண் அவர் நல்லவர் அல்லர் என்று தெரிந்தாலும் பொறுத்து கொண்டு இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.
திவ்யா திலீபனின் அந்த பதிவினை தொடர்ந்து வருவது அபி சஞ்சியின் 11. சஞ்சி வைதேகி ஆகியோரின் மகளான அபிசாஞ்சியின் பதிவினை கேளுங்கள்.
சங்கநாத வானொலி நேர்களுக்கு வணக்கம். ஓநாயன் கெட்ட புத்தி. காட்டுக்கு ராஜா சிங்கம். அந்த சிங்கத்துக்கு ஒரு நாள் உடல் நலமின்றி படுத்து விட்டது. இதை கேள்விப்பட்ட விலங்குகள் ஒவ்வொன்றாக வந்து துக்கம் விசாரித்து சென்றன. ஓநாய்தான் ராஜாவுக்கு கூடவே இருந்து மருந்தும் சாப்பாடும் கொடுத்து பராமரித்து வந்தது. ஓநாய்க்கும் நரி ஒன்றுக்கும் பகை இருந்தது. அந்த நரி பக்கத்து காட்டுக்கு போய் இருந்தது. அதற்கு ராஜாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. நீண்ட நாள் கழித்து தான் தெரிந்தது. அதனால் கடைசியாக ராஜாவை பார்க்க வந்தது. நரி வருவதை கண்ட ஓநாய், எல்லோரும் உங்களை வந்து பார்த்துட்டாங்க ராஜா, ஆனா அந்த நரி பைய மட்டும் வந்து பார்க்கவே இல்ல. உங்களுக்கு உடம்பு சரியில்லாத இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்களை விரட்டி விட்டு அவர் ராஜாவாக பார்க்கிறான் என்று நரியை தீர்த்து கட்டு வஞ்சக எண்ணத்தோடு பத்தி வைத்து விட்டது. சிங்கத்துக்கு பயங்கர கோபம் வந்தது. அந்த நரி எந்த மூலையில் இருந்தாலும் பிரிச்சு இழுத்து கொண்டு வாங்கோ, இன்றைக்கு அந்த நரியை அடித்தே கொண்டுடுவேன் என்று சத்தம் போட்டது. குகை வாசலில் நின்ற நரியின் காதல் சிங்க ராஜாவின் கோபமான பேச்சு சத்தம் கேட்டது. நரி தப்பிட்டு ஓடலாமா என பார்த்தது. ஆனால் ஓநாய் அதை துரத்தி பிடித்து சிங்கத்தின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது. என்ன தைரியம் உனக்கு, என்னை வந்து பார்க்க கூட நேரமில்லாமல், அப்படி என்ன வேலை என்று உரிமையபடி சிங்கம் எழுந்தது. இல்ல ராஜா, நான் சும்மா ஊர் சுத்தவில்லை. உலகத்தில் இருக்கின்ற எல்லா வைத்தியர்களையும் போய் பார்த்து உங்களுக்கு என்ன மருந்து தரலாம் என்று விசாரித்து வந்திருக்கிறேன். அதனால் தான் என்று நரி பணிந்து வணங்கி கூறியது. சிங்கம் நிதானித்தது. ஓ அப்படியா, சரி சரி, என்ன மருந்து சொன்னார்கள் என்று கேட்டது. பக்கத்தில் இருந்த ஓநாயை ஒரு கண்ணால் பார்த்தபடி ஒரு ஓநாயின் தோலை எடுத்து போத்தி கொண்டால் உங்களுக்கு உடனே குணமாகி விடும் ராஜா என்றது நரி. அடுத்த நிமிடமே ஓநாயின் மீது பாய்ந்தது சிங்கம். நரி இவ்வாறு ஓநாயின் கெட்ட புத்திக்கு வைத்தியம் செய்தது. இந்த கதையில் இருந்து பொய் சொல்லி மற்றவர்களை ஏமாத்த கூடாது என்று தெரிகிறது. நான் உங்கள் அபி சஞ்சி. நன்றி, வணக்கம்.
நெல் தமிழ் உறவுகளே, சங்கநாதம் வானொலி எப்போதும் புலம்பெயர்ந்தாலும் தாய் தமிழை மறவாது இருக்கவும், அந்த தமிழ் இருந்தால்தான் தெரிந்தால்தான் எங்கள் தமிழ் கலாச்சாரங்களை எடுத்து செல்ல முடியும். எனவே உங்கள் குழந்தைகளுக்கும் ஆர்வம் ஊட்டி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் இணைய செய்வீர்கள் என எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் நிகழ்ச்சியின் குறை நிறைகளையும் எங்களுடன் தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை எடுத்து எம்புமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்புகளுக்கு 021-0292-6916 021-7605
சங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள்.
அன்பான அழைப்பு. வேளாங்கண்ணி மாதா திருவிழா 2026 ஒக்லாண்ட் த்ரீ கிங்ஸ் மவுண்ட் ஆல்பர்ட் வீதி இலக்கம் 463 அமைந்துள்ள புனித திரேசம்மாள் கத்தோலிக்க தேவாலயத்தில் நடைபெறவுள்ள வேளாங்கண்ணி மாதா திருவிழாவிற்கு வருகை தந்து ஆசீர் பெறும்படி அன்பாக அழைக்கின்றனர் ஒக்லாண்ட் தமிழ் கத்தோலிக்க அவையினர். செப்டம்பர் 11 திகதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருச்செபமாலையும் அதனை தொடர்ந்து கொடியேற்றத்துடன் 7 மணிக்கு திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்படும். செப்டம்பர் 12 திகதி சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருச்செபமாலையும் அதனை தொடர்ந்து 7 மணிக்கு திருப்பலியுடன் நெற்கிழனை வழிபாடும் நடைபெறும். இறுதி நாளான செப்டம்பர் 13 திகதி ஞாயிறு காலை 11 மணிக்கு திருச்செபமாலையும் அதனை தொடர்ந்து 11:30 மணிக்கு திருவிழா திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்படும். திருப்பலியை தொடர்ந்து வேளாங்கண்ணி அன்னையின் திருச்சுரூப பவனியும் நடைபெறும். இறுதியாக பக்தர்களுக்கு மதிய உணவும் வழங்கப்படும் என அறியத்தருகின்றார்கள் ஒக்லாந்து தமிழ் கத்தோலிக்க அவையினர். நன்றி.
ஒக்லாந்து பொது நூலகத்தில் தமிழ் புத்தகம் படிக்க வாரீர். வீட்டுக்கு வெளிச்சம் தருவது சாளரம். அதே போன்று அறிவுக்கு வெளிச்சம் தருகின்ற சாளரங்களே புத்தகங்களாகும். மொழியில் புலமை பெறுவதற்கு புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். புதிய சொற்களை அறிய வாசிப்பு உதவுகின்றது. சொல்லின் பொருளை சரியான முறையில் பயன்படுத்தவும் வழிகாட்டுகின்றது. வாசிப்பதன் மூலம் பொது அறிவையும் வளர்த்து கொள்ளலாம். நமது வாசிப்புக்கு உதவும் வகையில் ஒக்லாண்ட் பொது நூலகம் அதிக எண்ணிக்கையான தமிழ் நூல்களை வைத்திருக்கின்றது. அவற்றை தொடர்ச்சியாக எடுத்து படித்து நாம் பயன்பெற வேண்டும். அத்துடன் தமிழ் நூல்களை படிப்போரின் எண்ணிக்கையை ஒக்லாண்ட் பொது நூலகத்துக்கு காட்ட வேண்டும். அதுவே அங்கு தமிழ் நூலகத்தை நூல்களை தொடர்ச்சியாக பேண வேண்டிய தேவையை நூலக நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தும். பன்மியூர் மவுண்ட் ரோஸ்கில் நூலகங்களிலேயே தமிழ் நூல்கள் உள்ளன. ஆனாலும் உங்களுக்கு அருகே உள்ள நூலகத்திலேயே நூல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நூலளவே ஆகும் நுண்ணறிவு என்பதற்கேற்ப நூல்களை வாசித்து அறிவை வளர்ப்போம். ஒக்லாண்ட் பொது நூலகத்திலேயே தமிழ் புத்தகம் படிக்க வாரீர். அத்துடன் இங்கு தமிழையும் வளர்ப்போம்.
SPS மற்றும் MASMAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்த வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஒக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேயர்ஸ் இலக்கம் 9 ஒக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் SVS MASMAV இந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேல் பார்வையில் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0021-176-1395. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SPS MASMAV இலக்கம் 9 டயன் பிளேஸ் மனுக்கா சிட்டி ஒக்லாண்ட்.
மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான எம் தமிழுறவுகளே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும் குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும் இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பெல்மோரல், ஆக்லாந்த்.
சங்கநாதத்தில் தொடர்ந்து வருவது தமிழமுதம். இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியினை தரவருகின்றார் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியின் முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர் திரு சூசே அவர்கள். வணக்கம் ஐயா.
சங்கநாதம் நேயர்களே, உலக தமிழ் உறவுகளே, வணக்கம். அழகு பற்றி தமிழர்கள் ஆழமாக சிந்தித்தார்கள். ஈஸ்தீசம் என்கிற அழகியல் சங்க இலக்கியத்தில் நிறைய உண்டு. ஒரு மனிதனுக்கு எது அழகு என்கிற கேள்வியை கேட்டுக்கொண்ட நாலடியாரில் ஒரு புலவர் சொல்லுவார், கல்விதான் அழகு அப்படிம்பர். விளம்பி நாகனார்னு ஒருத்தர், அவர் நான்மணிக்கடிகளை என்ன சொல்வார், அறந்தான் அழகம்பர். நம்முடைய தண்டலையார் சதகம் முகத்துக்கு இருக்கக்கூடிய கடுக்கன் தான் அழகுன்னு சொல்லும். எது அழகு அப்படின்னு நம்முடைய பழம்புலவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு சொன்ன இந்த கருத்துக்களை பார்ப்போம் நண்பர்களே. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. நாலடியார் சொல்லுது, குஞ்சினா ஆண்மை இருநத்தான், கூந்தல்னா பெண்மை இருநத்தான். இந்த ஆண்களுக்கு மயிர் அழகா முடிவெட்டிட்டு வர்றானே அது அழகு இல்ல, கொடுந்தானை கோட்டழகு அந்த ஆடையை வந்து விள விதமா வளைவுகள்லாம் போட்டு வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு ஆடை அணிந்து கொண்டு வருகிறானே அதுதான் அழகு என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா, அதுவும் அழகில்ல. ஒரு மங்கை மஞ்சள் முகம் பூரா பூசிக்கிட்டு நிறைவா அழகுன்னு நினைக்கிறாளே, அது அழகுன்னு நினைக்கிற அதெல்லாம் கிடையாது. கல்வி கூட எப்போ அழகுன்னா நடுநிலையோடு இருக்கணும். நான் எப்போதும் நெஞ்சத்தில் பிறருக்கு தீங்கு நினைக்க மாட்டேன்னு நினைக்கணும். பிறருக்கு தீங்கு செய்யாத நடுநிலைமையோடு கூடிய கல்வி அழகே அழகு. நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. சரி, நான்மணி கடைகளை விளம்பினாகனார். நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும், நெல்லும் கரும்பும் நிலத்துக்கு அழகுப்பா. குளத்துக்கு அணிம்ப தாமரை, தாமரப்பூ நிறைஞ்சிருந்தா குளத்துக்கு அழகு. பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம், பெண்ணுக்கு வந்து அணிகலன்கள்லாம் இல்ல இல்ல நாணம் தான் பெரிய அணிகலன். தனக்கு அணி என்ப தான் செல் உலகத்து அறம், ஒரு மனிதனுக்கு எது அறம்னு கேட்டா அவன் செய்கிற அறம் தான் அழகு. இப்ப நண்பர்களே, ஒருத்தர் வந்து மயிர் அழகில்ல மஞ்சள் அழகில்லன்னு சொல்லிட்டு கல்வி அழகே அழகுனர், ஒருத்தர் வந்துட்டு நெல்லும் கரும்பும் நிலம் மாதிரி இதுக்கு குளம் மாதிரி தனக்கு அணியாம் தான் செல்லும் உலகத்து அறம் அறம் அழகு அப்படின்னாரு. நம்ம தண்டலையார் சதகம் இதை எப்படி பேசுகிறதுன்னு பார்த்தோம்னா, ஓதறிய வித்தை வந்தால் உயரிய சபைக்கு அழகாகும். ஒரு அதையில உயர்ந்த கலை உயர்ந்த கல்வி, அதுவும் ஓதுதல்னா கற்றல், நல்ல கல்வி புலமை அழகு, அல்லது உயர்ந்த கலை வித்தைனா நல்ல கலை. ஒருத்தர் வந்து நல்ல இசைக்கலைஞராக இருப்பார், நல்ல ஓவிய கலைஞராக இருப்பார், ஏதோ அல்லது நல்ல சிலம்பாட்டான். அப்போ இவர் கற்றிருக்கிற இந்த கலை தான் அந்த அவையில அவரை பற்றி பேசுவோம். ஒருத்தனுக்கு அறிவு இருந்தால் மட்டும் அது அழகில்ல, ஈதலுடன் அறிவு வந்தால் அந்த உயர் குணங்கள் இருக்கின்றனவே அந்த உயர் குணங்களுக்கெல்லாம் அது அழகாகும், இனிய குணங்களுக்கு அழகாகும் ஈதலுடன் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு நீதி பெறும் தண்டலையார் திருநீரு மெய்யுக்கு அழகு. உடலுக்கு அழகு எதுன்னு கேட்டால் அண்ணன் திருநீரு, அவர் வந்து அவர் சைவர் புலவர், அதனால திருநீர் தான் அழகு அப்படின்னார். அதுவும் நிறை அழகு அப்படின்னார், மெய்யுக்கு அழகாய் நிறைந்து தோன்றும் அப்படின்னார். அதெல்லாம் விட நண்பர்களே, காதில் அணி கடுக்கணிட்டால் முகத்தினுக்கு அழகாகி காணும் தானே. ஆடவர்கள் காதுக்கு கடுக்கன் அணிவது என்பது இருக்கிறதே தமிழகத்திற்கு கூடிய வந்து நெடுநாள் வழக்கம் நண்பர்களே. ஆடவர்கள் வந்து உடல்ல சந்தனம் அணிவார்கள், தோளில் மாலை அணிவார்கள், உடல்ல பூக்களை சுற்றி கொண்டு இருப்பதும் கூட உண்டு. அது மாதிரி இந்த கடுக்கன் இருக்கிறதே இன்னும் கூட தமிழ்நாட்டு சிற்றூர்களில் முதியவர்கள் இளையவர்கள் கூட இப்போ கடுக்கன் அணிஞ்சுக்கிறாங்க, அழகா இருக்கும் அந்த கடுக்கன். அதனால அவர் சொல்றார், காதில் அணி கடுக்கன் இட்டால் முகத்தினுக்கு அழகாகும் தானே. அப்ப தண்டலையார் சதகம் முகத்துல வந்து நீங்க எது அழகாக தோன்றும் அப்படின்னா கடுக்கன் தான் அழகாக தோன்றும். எங்க பெண்கள் போட்டு வச்சுக்கிறாங்களே அதெல்லாம் விட, இல்ல மூக்கு முழியா இருக்காங்களே அதெல்லாம் விட, நல்ல கூந்தல் இருக்குதே அதெல்லாம் விட, காதுல கடுக்கன் தான் ஒரு ஆடவனுக்கு. ஏன்னா அந்த காலத்துல ஆடவர்களும் கூந்தல் வைத்திருந்தாரு, அதுக்கு பேர் குஞ்சின்னு நம்ம அந்த பாடல்ல சொன்னோம், ஆலடியார் பாடல்ல சொன்னோம். அதே போல ஆடவர்களும் அந்த காலத்துல பூக்கள் தோல் அணிஞ்சிருப்பாங்க, அதையும் கூட நம்ம சொன்னோம். கல்வி அழகே அழகுன்னு சொன்னதையும் பார்த்தோம், தான் செல் உலகத்து அறம் அழகு அப்படின்னு சொன்னதா பார்த்தோம், அணின்னு சொன்னதா பார்த்தோம். இங்க காதில் அணி கடுக்கன் இட்டால் முகத்தினுக்கு அழகாகி காணும் தானே. ஆகையினால கடுக்கன் அணிகிற பழக்கம் தமிழ்நாட்டில் 18-19 நூற்றாண்டுகள்ல ஏன் இன்றும் கூட இருக்கிறது. கடுக்கன் அணிதல் என்பது ஒரு விதமான தமிழ் பண்பாட்டு குறியீடு, அதை அணிவோம், அது முகத்தினுக்கு அழகாக இருக்கும் என்று புலவர்கள் சொல்லுகிறார்கள். அனைவருக்கும் நன்றி.
கூத்து என்றால் வெறும் ஆட்டமோ நாடகமோ அல்ல, அது தமிழரின் வாழ்வும் மொழியும் சிரிப்பும் கண்ணீரும் சேர்ந்து ஒரு உயிருள்ள மேடை. தமிழரின் வாழ்விலும் அது கலந்த ஒன்று. என்ன கூத்து இது என்று பேச கேட்டிருக்கிறோம்.
மேடையில் மட்டுமல்ல, நாளாந்த வாழ்வில் நம்மை சுற்றியும் பல கூத்துகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். சங்கநாதம் நிகழ்ச்சியில் கூத்து பற்றிய ஒரு நூலை நண்பர் வரதராஜன் வாசித்து தரவிருக்கிறார். பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு எழுதிய கூத்தே உன் பெண்மை முகம் அழகு என்ற நூலை கேட்போமானேயர்களே.
கூத்தே உன் பெண்மை அழகு. ராமநேசன் கூத்தின் ஓர் புதிய வடிவம் என சில விமர்சகர்கள் அன்று எழுதினார்கள். ஆம், அது கூத்தை இன்னொரு தளத்துக்கு கொண்டு செல்லும் முயற்சிதான். இது கூத்தின் இன்னொரு தளமே. எனக்குள் இன்னமின்னும் என ஒரு போதாமை இருந்து கொண்டே இருந்தது, இருக்கிறது. அந்த போதாமை கூத்தை இன்னும் பல்வேறு தளங்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதே. இதனை சிலர் விமர்சனத்துக்குள்ளாக்கினர். ராமநேசன் கூத்தல்ல என்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது. ஒருவர் ஒரு கருத்தரங்கில் ராமநேசன் கூத்தா என கேட்டமை இப்படி ஒரு விமர்சனம் இருப்பதை எனக்கு காட்டியது. அவர் கேள்வி அவர் பார்வையில் சரிதான். ஆனால் என் பார்வையில் ராமநேசன் இன்னொரு வகையான கூத்தே. மட்டக்களப்பில் ஒரு கூத்து அல்ல, பலவிதமான கூத்துக்கள் உண்டு. ஆற்றுகையில் அப்பன்மை குணாதிசயத்தினை காணலாம். ஒரு கூத்தே அமைப்புன்றாக இருக்க அதுவே பலவிதமாக மேடையேறும். அது அண்ணாபிமாரையும் ஆற்றுகையாளரையும் பொறுத்து அமையும். அந்த பன்மையில் ஒன்றே எனது ராவணேசனும். கூத்து பற்றி எனது செயற்பாடு ஒரு செயல்முறையாகும். அது இடையறாது இயங்கிக் கொண்டிருக்கும் இயங்கியல் செயல்முறை. எனவேதான் எனது கூத்துக்கள் பல் வகையின என்றேன். அவை ஒன்று போல் ஒன்றில்லை. நான் அதனை எனது படைப்பு செயற்பாட்டில் தோன்றுபவை என புரிந்து வைத்துள்ளேன். இக்காலகட்டத்தில் நாம் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கூத்தை முன்னெடுக்க இரண்டு வழிகளை மேற்கொண்டோம். ஒன்று, இவ்வழியில் நாமே புதிய வகையில் கூத்துக்களை தயாரித்து மேடையிடல். இன்னொன்று, மரபு வழியில் ஆடப்படும் கூத்துக்களை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அப்படியே வட்டக்கலரையில் அறிமுகம் செய்தல். மாணவர்களுக்கு கிராமங்களுக்கு சென்று கூத்தை அதன் நிகழ்த்துகிற நிலையில் அறிதலும், தாம் கற்கும் பரந்த கல்வி புலத்தின் பின்புலத்தில் அதனை இன்றைய தேவைக்கேற்ப புதிய முறையில் வளர்த்தலும் நடந்தறின. பல கிராமங்களுக்கும் இடங்களுக்கும் மாணவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். மின்கலைத் துறையில் கூத்து பழக்கப்பட்டது. அதேவேளை அதனை புதிய முறையில் ஆற்றுகை செய்யும் முறையும் பழக்கப்பட்டது. நான் இதில் மிக தெளிவாக இருந்தேன். ஒன்று இருப்பதை அப்படியே காட்டல், இன்னொன்று புதிய முறையில் அதனை செய்தல். நாம் வருடந்தோறும் நடத்திய நாடக விழாக்களில் இவை இரண்டுமே நடந்தேறின. பறையிசைப்போரையும் கூத்து அண்ணாவிமாரையும் 1990களின் இறுதிப்பகுதியில் அங்கு அழைத்திருந்தோம். அவர்களுக்கு மிக உயரிய விருதான தலைக்கோல் விருது அளித்து கௌரவித்தோம். தர்மராஜா அண்ணாவியார் எமது ஆஸ்தான அண்ணாவியார் ஆனார். பாலகப்போடி அண்ணாவியார் போன்றோரும் அழைக்கப்பட்டனர். அண்ணாவியார் என்ற பெயர் பல்கலைக்கழக வட்டாரத்தில் அடிபடலாயிற்று. அப்போது எமது துறைக்கு ஏனையோர் சூட்டிய பெயர் கூத்தும் கும்மாளமும் என்பதாகும். இசைக்கலைஞர் பலர் பறை பழக்கினர். அண்ணாவியார் மத்தளம் பழக்கினார். அண்ணாவிமாரை பல்கலைக்கழகத்துள் அழைக்கும் இப்பழக்கம் இன்றைக்கு 22 வருடங்களுக்கு முன்னே ஆரம்பித்து விட்டது என்பது இன்றைய தலைமுறையினர் பலருக்கு தெரியாது. அவை இப்போது அங்கு சொல்லப்படுவதும் இல்லை. இருவகை கூத்துகளுக்கும் மாணவர்களுக்கு அப்போது அறிமுகம் செய்யப்பட்டன. ஒரு பல்கலைக்கழகத்தின் கடமை எல்லாவிதமான சிந்தனை போக்குகளையும் மாணவருக்கு அறிமுகம் செய்வதேயாகும். இதனை நான் எனது குருமாரிடமும் கற்றறிந்தேன். இப்படி செய்வதற்கான ஆரோக்கியமான சூழல் அன்று கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நுண்கலைத்துறையில் இருந்தது. 2000 நாம் தயாரித்த ராவணேசன் 2005 வரை தொடர்ந்து பல மேடைகளை கண்டது. அது கொழும்பு, வவுனியா, மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், உடுவில், யாழ் பல்கலைக்கழக கைலாசபதி அரங்கு ஆகிய இடங்களில் மேடையேறியது. 2001 இந்த நாடகத்தை திருமறைக்கலாம் என்றும் யாழ்ப்பாணத்தில் மேடையிட ஒழுங்கு செய்தது. அதனை முன்னிறு செய்தவர் பிதா மரிய சேவியர் எரிகளாரும் ஜோன்சன் ராஜ்குமாரும் ஆவார். மீளமைக்கப்பட்ட ஒரு கூத்தை யாழ்ப்பாண கூத்து கலைஞர்கள் அண்ணாவிமார்கள் கண்டனர். பேராசிரியர் மௌனகுரு அவர்கள் எழுதிய கூத்தேவின் பன்மை அழகு அடுத்த வாரம் தொடரும்.
இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு
மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சுங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.
Planet FM.